الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التوابون صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் தீனாக ஏற்றிருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றி அந்த மதங்களில் அநேகமானவைகள் மறைந்தும் விட்டன. ஆனால் கயாம நாள் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இந்த சாந்தி மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ் ரபீதுலக்குமுல் இஸ்லாம தீனா, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உங்களுக்கு தீனாக மார்க்கமாக பொருந்தி கொண்டு விட்டேன். இஸ்லாமி தீனன் பலையுபலமின், இஸ்லாம் அல்லாத வேற எந்த ஒன்றை யாரு மார்க்கமாக தேடினாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நிராகரித்து விடுவான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசியாக இறுதியாக அனுப்பி வைத்தான். நபி அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் நம் எல்லோருக்கும் தெரியும், ரொம்ப பயங்கரமான காலம், பஞ்சமா பாதகங்கள் தலைவிரித்து ஆடிய காலம், பாவங்களும் குற்றங்களும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்த காலம். இந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வேலைகளை அவர்களுக்கு முன்னால் செய்தார்கள். வெறும் ஒரு இரண்டு வேலைகள் அல்ல, அவர்கள்ட்ட நல்ல பண்புகளும் இருக்கல்ல, அவர்கள்ட்ட நல்ல குணங்களும் இருக்கல்ல, நல்ல நடத்தைகளும் இருக்கல்ல, பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எழுத்து துறையில ஜீரோ பூஜ்ஜியம் என்றால் மிகையாகாது, அந்த அளவுக்கு அறிவுல பின்தங்கியவர்களாக இருந்தாங்க. நாகரீகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது, அந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக மக்களுடன் சண்டைகள்ல, சச்சரவுகள்ல, குழப்பங்கள்ல ஈடுபட்டு விடுவார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் 23 வருடம் இரண்டரை கலந்து அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அழகான முறையில, நல்ல முறையில் அதை திருத்தி ஒரு சமூகத்தை உலகத்திற்கு தந்து விட்டு சென்றார்கள். அவர்களை போன்ற ஒரு சமூகம் இதுவரைக்கும் வரல, இதற்கு பின்னால வருவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. அந்த சமூகத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ்வே கூறுகின்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹு, அவர்களை நானும் பொருந்தி கொண்டு விட்டேன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சமூகம். அந்த உயர்ந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக நபி அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன, அவர்களுக்கு மத்தியில பலவிதமான பிளவுகளும் பிரிவுகளும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்தன. அதே குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். இது குந்தும் அஅதா, இஸ்லாத்துடைய ஆரம்ப வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் விரோதத்தை குரோதத்தை மூட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீங்க. சின்ன சின்ன விடயங்களுக்காக பெரும் பெரும் கொலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க. இது குர்ஆன்ல வரல, விளக்கங்கள்ல வரலாறுகள்ல வரக்கூடிய விஷயம். சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பெரும் பெரும் சண்டைகள்ல சச்சரவுகளை ஈடுபட்டு கொண்டிருந்தீங்க. அவுஸ் என்ற ஒரு கூட்டம், ஹஸ்ரஜன் ஒரு கூட்டம், இந்த ரெண்டு பிரபல்யமான இரண்டு கூட்டம் கபீலா கோச்சரம், இவர்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 120 வருடம் தொடர்ந்து சண்டைகளும் சச்சரவுகளும் கொலைகளும் நடந்து கொண்டிருந்தன. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் போட்டு, ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய அருளால அவனுடைய அருள்கொடையால நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். ஆரம்பத்தில் வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தில் விழுவதற்கு மிகவும் சமீபித்து அன்பித்திருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா, அந்த நரகத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் மூலமாக உங்களை பாதுகாத்தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆகப்பெரிய ஒரு புரட்சி என்னண்டா, அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த பிளவுகளையும் சண்டைகளையும் சச்சரவுகள் அனைத்தையும் களைந்து அவர்கள் அத்துணை பேர்களையும் ஒரே அணியில நபி அவர்கள் அணி திரட்டினார்கள். ஆரம்பத்தில் குலபேதம், ஆரம்பத்தில் நிறபேதம், ஆரம்பத்தில் பாஷை பேதம், ஆரம்பத்தில் பிரதேசவாதம், இதெல்லாம் அவர்கிட்ட 100க்கு 100 இருந்தது. நபி அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கினாங்கல்ல, அஜமியை விட அரபிக்கு எந்த வகையான சிறப்பும் இல்லை, வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை. நபி அவர்கள் எல்லோரையும் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்தாங்க. ஹபஷா எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஹதரத் பிலால், ரோமாபுரியிலிருந்து வந்த ஹதரத் சுஹைப், சல்மான் ஃபாரிஸ், ஃபாரிஸ் நாட்டிலிருந்து வந்த ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அனைவர்களையும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் நெருக்கினார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், சல்மானு மின்னா மின் அகலில் பை, சல்மான் எங்கட அகலு பைத்தை சேர்ந்தவர், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறக்கூடிய அளவில் ஹதரத் சல்மானை நபி அவர்கள் நெருக்கினாங்க. ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருக்கினார்கள். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு நபி அவர்கள் உயர்த்தினாண்டா, அவர்களுடைய தியாகத்தின் மூலமா, இஸ்லாத்திற்காக செய்த சாதனைகளின் மூலமாக, இஸ்லாத்திற்காக அவர்கள் சகித்த அந்த தியாகங்களின் மூலமாக ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகின்றார்கள் என்றால், ஹதரத் உமரே சொல்லுவார்கள், புகாரில வர ரிவாயத், அபூபக்கர் சையதுனா வஅதக சையதனா, அபூபக்கர் என்னுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய மற்றும் ஒரு தலைவராகிய பிலாலை உரிமை விட்டார். ஹதரத் உமர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், ஆனா ஹதரத் உமர் ஹதரத் பிலாலை தன்னுடைய தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தாங்க. ஆனா ஒரு கஷப்பான உண்மை என்னண்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஆ மார்க்கம் தீனை வைத்து ஒன்று சேர்த்தாங்க. ஆனா இன்று முழு உலகத்தில் அதே தீனுடைய பெயரில் முஸ்லிம்கள் பிரிந்து வாழ்றாங்க. எந்தெந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அங்கே பல பிரிவுகள், அங்கே பல இயக்கங்கள், அங்கே பல குருக்கள், எந்த அளவுக்கு இந்த பிளவும் இந்த பிரிவும் இந்த கருத்து வேறுபாடும் போய்விட்டது சென்று விட்டது என்றால், நுண் முஸ்லிமை பார்ப்பதை விட மோசமாக நம்முடைய கொள்கையில இல்லாத வேறொரு கொள்கையில் உள்ளவர்களை பார்க்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆளாகி, ஒரு ஆள் தெய்மான் இல்ல, அவர் குஃபுரில் அவர் சிறுக்கில் இருக்கிறார், அவரை பார்த்து சிரிக்கிறது, அவரை பார்த்து பேசுறது, அவரோட நல்ல முறையில பழகிறது, ஆனா நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக ஒரு சகோதரர், அவர் கலிமா சொன்னவர், அவர் முஸ்லிம், அவர் இஸ்லாத்தில் உள்ளவர், ஆனா நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார் என்பதனால அவரை ஒரு காஃபிரை விட மோசமான முறையில பார்க்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கருத்து வேறுபாடுகள் அது இருக்கத்தான் செய்யும், கியாம நாள் வரைக்கும் இருக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் இல்லாத கருத்து வேறுபாடா, நபியுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் இல்லாத கருத்து வேறுபாடா, நபியுடைய மனைவிமார்களில் ரெண்டு பாட்டி சஹிஹான ஹதீஸ்ல வருது, குன்ன அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்பைன், நபியுடைய மனைவிமார்கள் இரண்டு பார்ட்டிகளாக குரூப்களாக இருந்தாங்க. ஒன்று ஹிஸ்பு ஆயிஷா, ஹிஸ்பு உம்மு சலமா. ஒன்று ஹதரத் ஆயிஷாவுடைய குரூப், இன்னொன்று ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குரூப். அவர்கள் பார்ட்டிகளாக பிரிந்தாங்க தீனுக்காக, மார்க்கத்திற்காக, அவர்களுடைய சொந்த லாப நஷ்டங்களுக்காக அல்ல. இவர் அவரை பழி வாங்குறதுக்கு அல்ல, அவர் இவரை பழி வாங்குறதற்கு அல்ல. இந்த அளவுக்கு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக மிக பயங்கரமாக ஒரு படுதூர் சுமத்தப்படுகின்றது. அவர்கள் ஒரு சஹாபியோட தவறா நடந்து கொண்டார்கள் நீண்ட வரலாறு. அவர்களுடைய சுத்த தன்மையை குர்ஆன்ல அல்லாஹ் 13 ஆயத்துகளை இறக்கி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுத்தமானவர், அவர் தூய்மையானவர், அவர் பரிசுத்தமானவர் என்று குர்ஆன்ல அல்லாஹ் கூறிட்டான். அந்த நேரத்தில், அந்த இன்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நபி அவர்கள் இன்னும் சில மனைவிமார்கள்ட்ட கூட கேட்டாங்க ஆயிஷா பத்தியோட கருத்து என்ன. ஆனா நபியுடைய எல்லா மனைவிமார்களும் ஒத்த கருத்துல சொன்னாங்க, ஆயிஷா ஆயிஷா தான், ஆயிஷாவை பத்தி எங்களுக்கு எந்த வகையான சந்தேகமும் இல்லை. உண்மையில அவர்கள் வேறொரு அடிப்படையில ஆயிஷாவை எப்படி போட்டு கொடுத்திருப்பாங்க, எப்படி ஆயிஷாவை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஒரு மனைவி கூட ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி தவறா சொல்லல. ஏன், அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இஹ்லாஸான முறையில தீன மையமாக வைத்திருந்தது. அதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியில வெளியில சண்டைகளோ சச்சரவுகளோ குழப்பங்களோ வரல. நபியுடைய நபி தோழர்களில் மிக முக்கியமான சஹாபாக்கள் தான் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான விடயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. உதாரணமாக, கனிமத் பொருள், கொள்ளை பொருள் கிடைத்தால் அதை எவ்வாறு பங்கு வைக்கணும். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்வார்கள், எல்லாத்துக்கும் சரிசமமா பங்கு வைக்கணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, இல்ல இல்ல, பழையவங்களுக்கு கூடுதலா கொடுக்கணும், புதியவங்களுக்கு கொஞ்சமா கொடுக்கணும். கனிமத் பொருளை பங்கு வைப்பதில் ஹதரத் அபூபக்கர் உமருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. அங்க அடிமைகள், முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல பெண்கள் வாராங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த அடிமை பெண்களை நாங்க எங்கட கட்டுப்பாட்டிலே வைக்கணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, அவர்களுக்கு குடும்பம் இருந்த அந்த பெண்கள் எல்லாத்தையும் நாங்க திருப்பி அனுப்பிடணும், அவர்களை நாங்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால தனக்கு பின்னால ஹலீஃபாவாக ஹதரத் உமரை நியமித்தாங்க. ஆனா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பின்னால ஒரு ஆளை நியமிக்கல. அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஷூரா ஜமாத், ஒரு 6 பேர் கொண்ட அல்லது 10 பேர் கொண்ட ஒரு குரூப்ப தயாரிச்சு, நீங்க உங்களுக்குள்ள முடிவு செய்து கொள்ளுங்காண்டு ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஜ்லிஸ் ஷூராவை தான் ஏற்படுத்தினாங்க. நான் எதை சொல்ல வரேன்டா, ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மசாயில்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனா ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர தன்னுடைய, அதாவது ரொம்ப சந்தோஷமா பாராட்டுவாங்க, புகழுவாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாய் நிறைய ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுவாங்க, புகழுவாங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கட்டத்திலையும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினதில்லை. கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனால் அதன் மூலம் பிளவுகள் ஏற்படல, அதன் மூலம் குழப்பங்கள் ஏற்படல. ஆனா மன்னிக்கோணும் அல்ல, எங்களை மன்னிக்கோணும். இன்னைக்கு எங்கட நாடுகள்ல, எங்கட பக்கத்து நாடுகளை நாங்க பார்க்கலாம், சில சில்லற சின்ன சின்ன விடயங்களை வைத்துக் கொண்டு வர வர சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக்கி கொண்டு இன்னும் நம்முடைய ஒற்றுமைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதை ரொம்ப தூரமாகி கொண்டு தான் போகுதுன்றே தவிர, இஸ்லாமியர்களை ஒரே இடத்துல சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகக்கூடிய நேரம், ஹதரத் உமர ஹலீஃபாவாக நியமித்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து மெதுவா ஹதரத் அபூபக்கருடைய காதல கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே, ஹதரத் உமர் ரொம்ப வேகமானவர், அவர் ரொம்ப கடினமானவர், கடின போக்கூடியவர் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் கூட உங்களுக்கு பின்னால ஹதரத் அபூபக்கரை நீங்க ஹலீஃபாவாக நியமித்துட்டு போறீங்களே, நிறைய கயாம நாள்ல அல்லாஹ் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கிட்ட சொன்னார், அல்லாஹும் இது சத்தியமாக நாளை கியாமனால் அல்லாஹ் என்கிட்ட கேட்டால், ஏன் உங்களுக்கு பின்னால உமரை நியமித்தீங்கன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், யா அல்லாஹ் எனக்கு பின்னால உன்னை மிக அதிகமாக அஞ்சி பயந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் உமரை தவிர வேற யாரையுமே நான் காணல, அதனால தான் நான் உமரை நியமித்தேன் என்று அல்லாஹ்விட்ட சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன் என்றாங்க ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமரை பத்தி எந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளத்துல அவரை பத்தி ஒரு விசாலமான எண்ணம் வைத்திருக்கிறாங்க. மறுமுனையில ஹதரத் உமர்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, நீங்க சிறந்தவரா அல்லது ஹதரத் அபூபக்கர் சிறந்தவரா? ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அபூபக்கரை கொண்டு வந்து என்னோட இயக்க நான் என்னோட இணைக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை. ஹதரத் அபூபக்கர் யாரு, இந்த உமர் யாரு, ஹதரத் அபூபக்கரோட நீங்க என்ன எப்படி இணைப்பீங்க, அவரோட இணையத்துக்கு இந்த உமருக்கு தகுதி இல்லை சொல்லிவிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹதரத் அபூபக்கருடைய முழு வாழ்நாளை விடுங்க, அவருடைய லைஃப்ல ஒரே ஒரு இரவுக்கும் ஒரே ஒரு பகலுக்கும் உமருடைய முழு வாழ்நாள் பூராவும் செய்த அமலும் ஈடாக ஆகாது என்றார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. பின்னால வந்தவர்கள் சொன்னார், அந்த இரவு பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு பகலை பத்தி தெரியுமா? நபி அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க, போற வழியில தான் சவுர் குகையில தங்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. 2-3 மணி நேரம் அந்த மலையில ஏறி ஏறி அந்த மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நபி அவர்களுக்கும் கடுமையான களைப்பு, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடுமையான சிரமம் களைப்பு. அந்த நேரத்துல கூட சொன்னார்கள், யார சூழல்லா, கொஞ்சம் நீங்க வெளியில இருங்க, இந்த குகைக்குள்ளுக்கு போய் குகையை கிளீன் பண்ணி சுத்தமாக்கி அதுல ஏதாவது ஓட்டைகள் இருந்தா நான் எல்லாத்தையும் அடைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா தனி மனிதன் அபூபக்கருக்குரிய ஆபத்து, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா முழு உம்மத்துக்குரிய ஆபத்து, சமூகத்துக்குரிய ஆபத்து, அதனால உங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு வந்தா பரவாயில்லன்னு உள்ள போறாரு. அந்த குகையை சுத்தமாக்குறாரு, ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைக்கிறாரு. கடைசியா ஒரு ஓட்டை அடைக்க ஒண்ணுமே கிடைக்கல, தன்னுடைய காலை வைத்து அந்த ஓட்டையை அடைத்துக் கொள்கின்றார். நீண்ட வரலாறு. அந்த நேரத்துல தான் ஒரு நாகம் ஒன்று வந்து ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதத்தை தீண்டி விடுகின்றது. எந்த அளவுக்கு இந்த விஷம் ஏறுதுண்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூபக்கருடைய மடியில தலையை வைத்து கொஞ்சம் சாய்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த விஷம் ஏற ஏற அவர்களால வலி நோவு தாங்க முடியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. அந்த கண்ணீர் வடிந்ததோட நபி அவங்க எழும்பி கேட்டாங்க, அபூபக்கர் என்ன விஷயம்? இல்ல யார சூழல்லா, ஏதோ என்ன கடிச்சிருச்சு, அது பயங்கரமான வழி, அதனால தான் இப்படி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை அந்த இடத்துல வைக்கிறாங்க. சில வரலாற்று கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது, இது நபி அவர்களுடைய 53வது வயதுல நடந்தது ஹிஜ்ரத்துடைய பயணம். நபி அவர்கள் மதீனாவுக்கு போய் 10 வருஷம் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம் ஆட்சி செய்தாங்க. தன்னுடைய ஆட்சியுடைய கடைசி நேரத்துல ஹதரத் அபூபக்கருடைய சக்ராத்துடைய வருத்தத்துல ஒரு கட்டத்துல கூறுகின்றார், நான் என்ன ஃபீல் பண்ணுகின்றேன், அந்த சவுர் குகையில நபி அவர்களுடன் இருந்த நேரத்துல என்னுடைய காலை வந்து ஒரு பாம்பு கடிச்சிச்சு, அந்த பாம்புடைய விஷத்தை இன்னும் நான் என்னுடைய உடம்புல உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதனுடைய விஷம் என்னுடைய உடம்புல இன்னும் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன் என்று எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குதுன்னு சொன்னாங்க ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதரத் உமர் சொன்னாங்க, இந்த ஒரே ஒரு இரவு ஒரு பகல் எது தெரியுமா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வஃபாத் ஆகுறாங்க. நபியின் மீது இந்த அந்த அன்புனால மக்களால நபியுடைய வஃபாத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, என்னுடன் நான் உட்பட ஹதரத் உமர் கூறுகின்றார்கள், என்னால கூட ஏற்றுக்கொள்ள முடியல, நான் உருவிய வாளை வைத்துக் கொண்டு மஸ்ஜித் நபியுடைய வாசல்ல நின்று கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தேன், யாராவது நபி அவர்கள் இறந்து விட்டதாக சொன்னால் அவருடைய கழுத்தை அறுத்து விடுவேன், அவரை கொலை செய்து விடுவேன், என்னுடைய ரசூலுல்லாஹ் மரணிக்கல்ல, ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன மாதிரி நம்முடைய நபி அவர்களும் போயிருக்கிறார்கள் என்று தான் நான் கூட கூறிக்கொண்டிருந்தேன். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய மருமகன் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்.
ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் நபி அவர்களுடைய இன்னும் ஒரு மருமகன், அவரும் என்ன செய்கிறாரு, மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சரிஃப் என்ற இடத்துக்கு சென்றிருந்தார். அங்கிருந்து வேகமாக வந்தார். நபி அவர்களுடைய உடல் மூடப்பட்டிருக்குது, ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, சரித்திர கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு நபியுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற ரூமுக்கு வாராங்க ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஹதரத் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபியுடைய மத்த உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட ஹதரத் அபூபக்கர் வந்ததோடு எங்க பெண்மணிகள் எல்லாரும் வெளியில, அல்லது அந்த அறையை விட்டு வெளியில போனாங்க, அல்லது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டாங்க. ஹதரத் அபூபக்கருக்கு முன்னால நாங்க முகத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கல, உடனடியாக அவங்க எல்லாம் மூடிக்கொண்டாங்க. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், என்னுடைய தந்தை வந்து நபி அவர்களுடைய அந்த உடல் மூடப்பட்டிருக்குது, முகம் மூடப்பட்டிருக்குது, அந்த துண்டை நீக்கி நபியுடைய நெத்தியை முத்தமிடுகின்றார்கள். நபியுடைய நெத்தியை முத்தமிட்டு சொன்னாங்க, திபித்த ஹையன் ஒமையன் யார சூழல்லா, அல்லாவுடைய ரசூலே நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதும் ரொம்ப மனமாக இருந்தீங்க, வஃபாத்தானத்துக்கு பின்னாலும் அதே மனத்தோட தான் இருக்கிறீங்க, மனத்துல எந்த குறைவும் ஏற்படலான்னு சொல்லிவிட்டு இப்ப நேரா வாராங்க மஸ்ஜித் நபவி. வந்து ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்கின்றார்கள். அந்த ஹுதுபா பிரசங்கம் உலக சரித்திரத்தில் ஆக முக்கியமான சரித்திரம். அந்த ஹுதுபா பிரசங்கத்துல என்ன சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், வமன் கான யஅபுது அல்லாஹ் ஃபஇன்ன அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், யாராவது முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தால் அந்த முஹம்மத் மரணித்து விட்டார், இறந்து விட்டார். யார் அல்லாஹுவை வணங்குகின்றீர்களோ அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன் நிலையானவன், அவனுக்கு மரணம் என்றே ஒன்று இல்லை சொல்லிவிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குதில இன் கலபதும் அலா அகாபிக்கும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய ஒரு தூதரே அன்றி இல்ல, அவர் இறந்து விட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்க என்ன புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா, அல்லது உங்களுக்கு மத்தியில நீங்க குழம்பிக் கொள்வீர்களா என்ற கருத்துப்பட ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதியவுடன் ஹதரத் உமர் கூறுகின்றார்கள், என்ன அறியாம என்னுடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு, இப்பதான் நான் நம்பினேன் ஹதரத் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. இந்த ஆயத் எப்பயோ இறங்கி ஆயத் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இரண்டாவது முறை ஓதுகின்றார்கள். ஆனா எனக்கு அந்த சிந்தனை வரவே இல்லை, அவர் ஓதினதுக்கு பின்னால தான் எனக்கு சிந்தனை வருது, உண்மையில நபி அவர்கள் இறந்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான நேரத்துல மதீனாவோட ஏற்பட்ட ஒரு ஃபித்னா, மதீனாவோட ஏற்பட்ட ஒரு குழப்பம் இருக்குது, எவ்வளவு பயங்கரமான குழப்பம் உண்டா, பெரிய ஒரு கல்லு மலையில அந்த குழப்பம் இறங்கி இருந்தா அந்த மலையே அப்படி கீழே போயிருக்கும், சுக்கு நூறாவிக்கும், அவ்வளவு பயங்கரமான பிரச்சனை. ஆனா ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழகான முறையில் அந்த எல்லா பிரச்சனைகளையும் ஹெண்டில் பண்ணினாங்க, எதிர்த்தாங்க. இந்த சரித்திரத்தை சொல்லி ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஒரு பகலுக்கும் அந்த ஒரு இரவுக்கும் உமர் வாழ்நாள் பூராவும் எந்த அமல் செஞ்சாலும் அது ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ஆனால் அதன் மூலம் இவர் அவரை கண்டுட்டு முகத்தை திருப்பல்ல, அவர் இவரை பார்த்துட்டு முகத்தை திருப்பல்ல, இவர் அவரை கண்டு சலாம் சொல்லாம போகல, அல்லது இவர் அவரை ஒரு மாதிரி விரோத மாதிரி பார்க்கல. இன்றைக்கு ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த கருத்து வேறுபாடை மட்டும் இன்றைக்கு எங்களுக்குள்ள வைத்துக் கொண்டு அதன் மூலம் ஒரு இஸ்லாமிய சகோதரன் மற்ற சகோதரருடன் எந்த அளவுக்கு பழகணும், எவ்வளவு சிரிக்கணும், எவ்வளவு பேசணும், அவருடைய லாப நஷ்டங்கள்ல கலந்து கொள்ளணும், அவருடைய இன்ப துன்பங்கள்ல கலந்து கொள்ளணும் என்ற எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு இந்த அந்த கருத்து வேறுபாடை மட்டும் எங்களுக்கு முன்னால வச்சு எங்களை அப்படி இன்றைக்கு பிரித்து வைத்து அவன் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹதரத் அலி ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுடைய கருத்து வேறுபாடு எங்க யுத்தம் வரைக்கும் போச்சு. அவர்களுடைய கருத்து வேறுபாட்டின் மூலமாகத்தான் இந்த சிஃபியினுடைய யுத்தமே நடந்தது, அவ்வளவு பயங்கரமான யுத்தம். கருத்து முதல் ஆனா ஹதரத் அபூபக்கர் ரதியல் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு எப்பவுமே ஹதரத் முஆவியாவை மதிப்பாங்க. ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலிய பார்த்து சொல்லுவாங்க, அலி நான் நூத்துக்கு நூறு நம்புகின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களுக்குள்ள அந்த சிறப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதற்கு பின்னால ஜிரார் இப்னுல் கினானி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட ஹதரத் முஆவியா சொல்றாரு, கொஞ்சம் அலிய பத்தி நீங்க சொல்லுவீங்களா எனக்கு. அந்த ஜிரார் இப்னுல் கினானி ஹதரத் அலிய பத்தி சொல்லிக் கொண்டே போறாரு. ஹதரத் அலி ரொம்ப நீதமானவர், அவருடைய இதழிலிருந்து உண்மை வெளியாகி கொண்டே இருக்கும், இறைவனுடைய இருட்டில இன்பம் காணுவாரு, துனியாவுடைய ஆசா பாசங்களை கொண்டு அவர் மதிமயங்கள்ல ஹதரத் அலியுடைய சிறப்பை பத்தி சொல்லிக் கொண்டே வாராரு. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில தாண்டி நனையக்கூடிய அளவு கழுதுட்டு சொன்னாங்க, வல்லாஹி கான அபுல் ஹசன் கமா குல்த ரஹிமல்லாஹு அபுல் ஹசன் கமா குல்த, அபுல் ஹசன் நீங்க சொன்ன மாதிரி ஆகி இருந்தாரு, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நீங்க எப்படி ஹதரத் அலிய பத்தி சொன்னீங்களோ அந்த எல்லா சிறப்புக்கும் ஹதரத் அலி தகுதியானவர் தான். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுவாங்க. ஏன்? அவங்களோட கல்புல உள்ளத்தில் உண்மையான மஹப்பத். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களாக இருக்கலாம், பின்னால வந்த தாபியங்களாக இருக்கலாம், அதற்கு பின்னால வந்த தபா தாபியங்கள் இமாம்களாக இருக்கலாம், இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் மதுஹப வச்சு எவ்வளவு பெரிய ஒரு சண்டை, மதுஹப வச்சு எவ்வளவு பெரிய குழப்பம், பல நாடுகள்ல பெரிய ஏட்டிக்கு போட்டி, அடி தடி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும், கோர்ட்டு வரைக்கும் போகுது. ஆனால் மதுஹபுகளை தோற்றுவித்த இமாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, மாலிக் மதுஹபுடைய இமாம், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, ஹனபி மதுஹபுடைய இமாம், இந்த அளவுக்கு இவர் அவரை மதிச்சாரு, அவர் இவரை மதிச்சாருண்டா. ஒரு தடவை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபாவை சந்தித்து விட்டு வெளியில வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் நெத்தி எல்லாம் நல்ல வியர்த்து போட்டு இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர் இமாம் தான் லைஸ் இப்னு சஅத். லைஸ் இப்னு சஅத் கேட்கிறார்கள், இமாம் மாலிக் தான், மாலிக் அவர்களே எங்க போய் வாரீங்க, என்ன நெத்தியில் இப்படி வியர்வை எல்லாம் வந்திருக்குது? ஹதரத் இமாம் மாலிக் சொன்னாங்க, உண்மையிலேயே அபு ஹனீஃபாவை நான் சந்தித்துட்டு வாரேன், அவரை போன்ற ஒரு சட்டவியல் நிபுணர், அவரை போன்ற ஒரு ஃபகீஹ், அவரை போன்ற ஒரு முஜ்தஹித், அவரை போன்ற ஒரு ஆராய்ச்சியாளரை நான் என்னுடைய வாழ்நாள கண்டதில், அவ்வளவு பெரிய ஒரு ஃபகீஹ் சட்டக்கலை வல்லுநர் தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாண்டு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா கூறுகின்றார். இவர்கள் சொன்ன அந்த விடயத்தை இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபாட்ட அதே லைஸ் இப்னு சஅத் போய் கேட்கிறாரு, இமாம் மாலிக் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்களே சொன்ன நேரத்துல இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இமாம் மாலிக்கை போன்ற ஒரு அறிவாளிய நான் அந்த என்னுடைய வாழ்நாள கண்டதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரெண்டு மிக முக்கியமான இமாம்கள், ஆனா இவர் அவருடைய பெருமையை பேசுறது, அவர் இவருடைய பெருமையை பேசுறது, இவர் அவரை பாராட்டுறது, அவர் இவரை பாராட்டுறது, இவர் அவருக்கு துஆ செய்யறது, அவர் இவருக்கு துஆ செய்யறது, இவர் அவருக்கு ஹதியாக்கள் அனுப்புவார், அவர் இவருக்கு ஹதியாக்கள் அனுப்புவாரு. இதன் மூலம் தானே நம்முடைய இஸ்லாம் இவ்வளவு வேகமா வளர்ந்துச்சு. அதனுடைய பிரதிபலன் தான் இந்தியாவை 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க, ஸ்பெயினை 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தாங்க, துருக்கியை 600 வருடம் உஸ்மானிய பேரரசர்கள் ஆட்சி செய்தாங்க. ஏன்? இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா காலப்போக்கில் முஸ்லிம்கள் பிரிந்து 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 சின்ன சின்ன விடயங்களுக்காக பல பிரிவினர்களாக பிரிந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தான் மன்னிக்கணும். பலஸ்தீனத்தில் நடக்குது பாருங்க, இவ்வளவு பெரிய அநியாயம். எங்களோட கலிமா சொன்ன இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய பாஷை அரபி, ஆனா ஏதாவது ஒரு அரபு நாடு இதுவரைக்கும் பேசிக்கதா? அட எங்கட பாஷையை பேசக்கூடியவங்க எங்கட அரேபியர்கள், அந்த மக்களுக்கு இவ்வளவு எத்தனை 500 600 உயிர் சேதம், எத்தனை பில்லியன் கணக்குடைய பொருள் சேதம் யாராவது பேசினாங்களாண்டா? என்ன இந்த எல்லாம் பிரிச்சிட்டாங்க. அரபிகள்ல பல பிரிவு, உதாரணமா சவுதி, குவைத், கட்டார், எமிரேட்ஸ், அவங்க எல்லாம் ஹை குவாலிட்டி நம்பர் 1 அரபி, மிஸ்ர் அவங்க எல்லாம் நம்பர் 2, அதெல்லாம் மிஸ்ரி, ஆப்பிரிக்கால உள்ளவங்க எல்லாம் நம்பர் 3, அவங்க எல்லாம் ஆக வறுமையில வாழ்றவங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அரபிகளையும் இன்றைக்கு பிரிச்சிட்டாங்க, முஸ்லீம்களையும் இன்றைக்கு பிரிச்சிட்டாங்க, ஏசியால் உள்ளவர்களை பிரித்துட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பிரிந்ததனால அல்லாஹுடைய உதவி வருவது இல்லை. அன்று சஹாபாக்கள் துவா செய்தாங்க, உம்மத்திற்காக துவா செய்தாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, யாரும் உன்சோர் உம்மத்த முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மதுடைய உம்மத்திற்கு உதவி செய். இன்றைய மாதிரி இயக்கங்களுக்காக துவா கேட்கப்படல, குரூப்களுக்காக துவா கேட்கப்படல, பிரிவுகளுக்காக துவா கேட்கப்படல, சமூகத்திற்காக துவா செய்தாங்க. அல்லாஹுடைய புறத்திலிருந்து உதவியும் செய்தியும் வருது. அல்லாஹுடைய புறத்திலிருந்து, வானத்திலிருந்து மலக்குமார்கள் அவர்களுடைய சுப சோபன செய்தி வருது. அபிஷிரியா உம்மத்த முஹம்மத், அபிஷிரியா உம்மத்த முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்தினர்களே நீங்க நன்மாராயம் பெறுங்க, இதோ உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வருதுன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வரேன்டா, இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு தேவையான ஆக முக்கியமான ஒன்று தான், நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். எங்களுக்கு மத்தியில ஷைத்தான் வந்து விளையாடி சின்ன சில்லற சின்ன சின்ன விடயங்களை வைத்துக் கொண்டு அதன் மூலம் நாங்க பிரிஞ்சு கொண்டு இருக்கோம். பயங்கரமான பாவங்கள் நடக்குது. சில நேரத்துல சொல்லும் ஒரு மாதிரி, எங்களோட பழகிற ஒத்தன், எங்களோட உள்ள நண்பன் ஒத்தன், அல்லது எங்களோட ரூம்ல எங்களோட ஊருள்ள ஒத்தன் ஒரு நுண் முஸ்லீமோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருமணம் ஒன்றும் முடிக்கல, இவன் முஸ்லீம் அவ காஃபிர், நுண் முஸ்லீமா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஜீனா? அந்த அப்ப ஜீனா தனி நிக்காக செல்லுபடியாக அது இஸ்லாம் இல்ல, டீ குஃப்ரல் இருந்தா எப்படி ஜீனா? அந்த ஜீனா நடந்து கொண்டிருக்குது, அதை பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை. எங்களோட ஒரு நண்பன் டெய்லி பப்புக்கு போறான், அவனை பார்த்து அக்கறை இல்ல. எங்களோட உள்ள ஒருத்தன் டெய்லி கிளப் போறான், அதை பார்த்து அக்கறை இல்ல. எத்தனையோ பயங்கரமான பெரும் பாவம் என்று நபி அவர்கள் சொன்ன பாவங்கள் நடக்குது, அந்த பாவத்தை பார்த்து அக்கறை இல்ல. ஆனா சில சில்லற சின்ன சின்ன விடயம் நபி அவங்க சொல்லிருப்பாங்க, ஒன்று சுன்னத்து அல்லது மக்ருஹு அல்லது ஜாயிஸ் அல்லது கூடுமா கூடாதான்னு சொல்லியிருப்பாங்க. இதை வைத்து கொண்டு நாங்க பார்க்கலாம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இப்படி எல்லாம் பிரிகிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஆக முக்கியம் என்னன்னு சொன்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் அந்தந்த இடங்கள் இருக்கணும். முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா அத்துணை பேரும் ஒன்று சேரணும். ஹதரத் அலி மாவியா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை ஒரு கிறிஸ்தவ அரசன் சாதகமா பயன்படுத்தி ஹதரத் மாவியாவுக்கு லெட்டர் எழுதுகின்றான். மாவியா, உங்களுக்கும் அழிக்கும் மத்தியில பிரச்சனையாம் இல்லையா? அது யுத்தம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கதாம் இல்லையா? அதனால நான் கேள்விப்பட்டு, மாவியா நீங்க வந்துருங்க எங்களோட, நீங்க வாங்க நம்மளோட, உங்களுடைய தேவையான அனைத்தையும் நாங்க செய்து தருகிறோம் என்று ஒரு கிறிஸ்தவ அரசன் லெட்டர் எழுதின நேரத்துல ஹதரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? ஏ பாவியே, அல்லாஹுடைய விரோதியே, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடை வைத்து நீ குளிர்காய விரும்புகின்றாயா? அல்லாஹ் மீது சத்தியமாக, ஹதரத் அலியுடன் நீ யுத்தம் செய்ய புறப்பட்டால் அலியுடைய படையுடைய முதலாவது சஃப்ல இந்த மாவியா இருந்து உன்னை நான் தான் முத முதல்ல தாக்குவேன். இதுதான் அவங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒத்துமை. கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, ஆனால் அதன் மூலம் பிரச்சனைகள் வரல, அதன் மூலம் சண்டைகள் வரல, அதன் மூலம் குழப்பங்கள் வரல, அதன் மூலம் அடித்தடிகள் வரல, அதன் மூலம் பயங்கரமான விளைவுகள் ஏற்படல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதிலே விசேஷமாக புலம்பெயர்ந்து நம்முடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் உலகத்தில் பல பாகங்கள்ல இருக்கிறாங்க. அங்க பல இடங்களை நாங்க பார்க்கலாம். அங்கேயும் சின்ன 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 விடயங்களை வைத்து எங்களோட உங்க பிரிஞ்சு வாழ்ந்தா எப்படிங்க? இப்ப நாங்க சேர்றது, நாங்க இன்னும் எவ்வளவு சாதிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. உலகம் எங்கேயோ போய்கொண்டு இருக்குது. நாங்க சின்ன சின்ன மசாயல்களை பேசி பேசி போய் சேர்ந்தோம், நாங்க எல்லாம் எங்க உண்டு சேர்றது? எங்களுக்கு உள்ள எத்தனையோ விடயங்களை நாங்க விட்டுட்டோம், அதை எப்படி நாங்க சாதிக்கிறது, அவைகளை எப்படி அடைகிறது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்ல வரேன்டா, இந்த நல்ல நேரத்துல மஷாலா நாங்க எல்லாம் ஒன்று சேருகின்றோம். நாங்க கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கணும், இஸ்லாமிய உம்மத் எங்க போய் கொண்டிருக்குது, இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமை எப்படி போய் கொண்டிருக்குது. நாங்க இப்படி விட்டுட்டோம்னா எங்களை விட எங்களை புள்ளகள் மோசமா போயிடுவாங்க, எங்களுக்கு பின்னால வரவங்க எங்களை விட வேகமா போவாங்க. நாங்க எல்லாத்தோடையும் இணைவோம், எல்லாத்தோடையும் சேருவோம், எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுவோம், எல்லாத்தோடையும் பழகுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் இந்த காலத்தில் ஆகப்பெரிய தேவை. நாங்கள் சேர்ந்தோம் தானே மாற்று மதத்தவர்களுக்கு சரி, என்ன முஸ்லீம்களுக்கு அவங்களால் ஒன்று செய்யல, அவங்களுக்குள்ளே 100 பிரச்சனை, அவங்களுக்குள்ளே 100 குரூப், அவங்களுக்குள்ள எத்தனையோ வகையான இயக்கங்கள். அதனால தான் இப்ப அவங்க தைரியமா எங்களுக்கு எதிராக பலவிதமான வேலைகளை செய்யறாங்க. நாங்க அத்துணை பேர்களும் ஒன்றாக நின்று, நாங்க எல்லாரும் ஒரே சஃப்ல நின்று, எல்லாரும் ஒரே அணியில இருந்து நாங்க சேர்ந்து அல்லாட்ட துவா கேட்டோம்டா. எங்கட கரங்கள் அல்லாஹ் வெறும் கையாக ஆக்க மாட்டான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, எதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி கூட்டாக இருப்பவர்களுடன் தான். பிரிந்து அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, எந்த அளவுக்கு நாங்க கூட்டாக இருப்போமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றுமையை தான் கட்டி எழுப்பினாங்க. எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அவர்கள்ட்ட விரோதம், அவர்கள்ட்ட குரோதம், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள். ஆனா கடைசியில நிலைமை எப்படி மாறுது என்று சொன்னா, முக்கியமான இஸ்லாத்துடைய விரோதிகளை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியுடைய தூண்ல கட்டி வைக்கிறாங்க. மஸ்ஜிது நபியுடைய தூண்ல புகாரியில வர ரிவாயத், யமாமாவிலிருந்து சுமாமத் இப்னு உஸால் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை கொண்டு மஸ்ஜிது நபியுடைய தூண்ல கட்டினார்கள். முதலாவது நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள், மாதா இந்தகயா சுமாமா, சுமாமா எப்படி, என்ன விஷயம், எப்படி இருக்கிறீங்க? சுமாமா என்ன சொன்னார், ஐந்தி கைரியா முஹம்மத், முஹம்மத் என் எல்லாம் நல்லபடியா இருக்குது, இன் தத்துல் தத்துல் தா தம் வைன் துன்இம் துன்இம் அலா ஷாகிர், நீங்க என்ன கொண்டீங்க, நீங்க கொண்டதற்கு பகரமா என்னுடைய நாட்டு மக்கள், ஊர் மக்கள் உங்களை பழிக்கு பழி வாங்குவாங்க. ஆனா நீங்க எனக்கு உபகாரம் புரிந்தீங்கண்டா, நானும் உங்களுடன் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்ற கருத்துப்பட பதில் சொன்னார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்படியே விட்டாங்க. இரண்டாவது நாளும் வந்து கேட்டார்கள், அதே கேள்வி அதே பதில். மூணாவது நாளும் அதே கேள்வி அதே பதில். நாலாவது நாள் அவரே வந்து சொல்றார், என்னுடைய கையை அவிழ்த்து விடுங்க, எனக்கு எங்கேயாவது பக்கத்துல கிணறு இருந்த அந்த கிணற்ற காட்டிட்டாங்க, கிணறு காட்சி கொடுக்கப்படுது, கிணத்துல போய் குளிக்கிறாரு. அவர் நபிக்கு முன்னால வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லான்னு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். மூணே மூன்று நாட்கள் மஸ்ஜித் நபவியில தூண்ல கட்டப்பட்டு கிடந்தாரு. அந்த இரவு பகலாக சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து அன்பு, பாசம், இரக்கம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, இதுதான் அவர் இவ்வளவு வேகமா இஸ்லாத்துக்குள்ள நுழைய வைத்தது. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து அந்த அளவுக்கு ஒற்றுமை தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அறிவுரை என்னண்டா, பாவங்களை குற்றங்களை கண்டா கண்டும் காணாத மாதிரி இருங்க, தடுக்கணும். அது வேற ரிவாயத்துகள்ல வருது, தடுக்கவும் வேணும் தான். ஆனா ஒரு ஆளுடைய குற்றத்தை பெருசா பேசி இஷூ பண்ணாதீங்க. ஒரு ஆளுடைய குறைகளை நீங்க பேச 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 அது அவர்கிட்ட கூடிக்கொண்டு தான் போகும். நனவுகளை பேசுங்க, கெடுதிகளை பத்தி பேசாதீங்க. ஆனா இன்று அல்லாஹ் மன்னிக்கணும், எங்கட சமூகத்துல நாங்க எங்கேயாவது பேசிட்டு வெளியில வந்துட்டோம் சொன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆள் 90 நல்ல விஷயங்களை பேசிப்பாரு, ஒரு 10 விஷயம் இவரு பிடிக்காத சில விஷயமா இருந்தா, அந்த 90 பத்தி பேசுறல்ல, வெளியில வந்து பேசுறது அந்த 10 விஷயம், அல்லது அந்த 5 விஷயம். நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நல்லவுகளை பேசுங்க, பரிமாறிக்கொள்ளுங்க, கெடுதிகளை பத்தி பேசாதீங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அமீதுல் பாத்தில பிதர்க்கி ஜிக்ர், பாத்தில இல்லாமலாக்கணும், அதை பத்தி பேசாதீங்க. ஆனா இன்றைக்கு ரொம்ப கவலை என்னன்னு சொன்னா, இந்த பாத்தியல் தவறானவைகளை பேசுறது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்தீர்கள் இந்த மீடியாக்களை வாட்ஸ்அப்ல, வைபர்ல, பேஸ்புக்ல போட்டு போட்டு எப்படி எப்படி எல்லாம் எழுதுறாங்க. யார் எங்கட கலிமா சொன்னவர், எங்கட சகோதரர். நபி அவர்கள் என்ன சொன்ன, குறைகளை பத்தி பேசாதீங்க, தவறை பத்தி பேசினா அந்த தவறு கூடிக்கொண்டு போகும், நனவுகளை பத்தி பேசினீங்கன்னா நனவு உலகத்துல வளரும். எந்த அளவுக்குண்டா நபி அவர்கள் நலவுகளை தேடினாங்க, கெடுதிய பத்தி பேசினவங்கள ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க. முஸ்லீம்ல வார ரிவாயத், ஹதரத்து ஒரு சஹாபி நீண்ட ரிவாயத் உண்டு, அவருக்கு இப்ப ஹத் அடிக்கணும். மாஇத் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவரு ஜினா செஞ்சிட்டாரு, அது அவரே ஏற்றுக்கொண்டாரு, நான் செஞ்சிட்டேன்னு எனக்கு தண்டனையை தாங்காண்டு இப்ப அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு யுத்தத்துல போயிட்டு வரக்கூடிய நேரத்துல ரெண்டு சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க, மாஇஸுக்கு தேவையா, முஸ்லிம்ல வர ரிவாயத், மாஇஸுக்கு தேவையா, அவர் ஜினா செஞ்சாரு, அவர் அப்படி அதை மறைச்சு வச்சு கொண்டிருந்தா சரிதானே, அவர் வந்து நபியிடத்துல நான் செஞ்சேன் யார சூழல்லா எனக்கு தண்டனையை தாங்கன்னு கேட்டு கடைசி அவர் கல்லால் அடிக்கப்பட்டாரு, நாய் அடிக்கப்பட்ட மாதிரி இல்லையோ அடிக்கப்பட்டாருன்னு பேசிக் கொண்டு வராங்க. நபி அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டுட்டு. அதுக்கு பின்னால அந்த ஒரு ஜிஹாத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க, யுத்தத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பின்னால ஒரு கழுதை ஒன்று செத்து இருக்குது அல்லது ஒரு நாய் ஒன்று செத்திக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த செத்த கழுதைய அல்லது நாயை சாப்பிடுங்க. யார சூழல்லாம் மையக்குள் யாரு சாப்பிடுவாங்க, உயிரோடே சாப்பிட மாட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாயிச பத்தி நீங்க பேசினீங்க பேச்சு, அது இந்த கழுதையை செத்த கழுதையை சாப்பிடுவதை விட பயங்கரமானது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு தருவியா செய்தாங்க, கெட்டதை பத்தி பேசாதீங்க, நனவுகளை பத்தி பேசுங்க, அடுத்தவர்களுடைய நன்மைகளை பேசுங்க, அடுத்தவர்கள் செய்த நல்ல வேலைகளை பத்தி பேசுங்க. கெடுதிய நாங்க ஒரு ஆளுடைய ஒரு கெடுதிய பேசினா அவர் எங்களுடைய பல கெடுதிய கிண்ட ஆரம்பிப்பாரு, நாங்க ஒரு ஆளுடைய ஒரு குற்றத்தை துருவி துருவி ஆராய போனா அவர் எங்களுடைய பல குற்றங்களை தேட ஆரம்பிப்பாரு. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை ஒரு ஆளுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க முன்னால போறாங்க, ஹதரத் உமருக்கு மட்டும்தான் கொஞ்சம் தைரியம். ஹதரத் உமர் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் இவனுக்கா தொழுவிக்க போறீங்க, கடந்த காலங்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக இப்படி இப்படி எல்லாம் செயல்பட்டவர், முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி இப்படி எல்லாம் செஞ்சவர், இவருக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் கைய விடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து ஒரே ஒரு ஏலான் செய்யறாங்க, அறிவிப்பொண்டு கொடுக்கறாங்க, யாராவது இந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது இந்த மையத், இந்த மையத் ஜனாசா உலகத்துல வாழும் பொழுது ஏதாவது நடவு செய்தவர்களை யாராவது கண்டிருந்தா எழும்புங்க. ஒரு சஹாபி எழும்புறார், யா ரசூலுல்லாஹ் நான் என்ன நடவை கண்டீங்க, இல்ல நாங்க ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தோம், அந்த நேரத்தில் எல்லா மக்களும் இரவேல தூங்கி கொண்டிருந்தாங்க, இவர் மட்டும் செக்யூரிட்டி வேலை செய்தாரு, மக்களுடைய பேக்ஸ் மக்களுடைய பொருட்கள் எல்லாம் இவர் கண் விழித்து பாதுகாத்தாரு அப்படின்னு சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, உட்காருங்க இது ஒன்றே எனக்கு போதும் சொன்னாங்க. அதை ஜனாதாவை பார்த்து மையத்தை பார்த்து சொன்னாங்க, சிலர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள நீங்க மிகப்பெரிய தவறு செய்தவர் பாவின்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் கூறுகின்றேன் நீங்க நடவு செஞ்சிருக்கிறீங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ், யாருடைய கண் அல்லாஹுடைய பாதையிலே விழிக்குமோ அந்த உடம்பு நரகத்துக்கு செல்லாதுன்னு நபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையில கண் விழித்ததுனால உங்களுடைய உடம்பு நரகத்துக்கு செல்வது ஹராம், அதனால நபி அவர்கள் அவருடைய ஜனாசாவை தொழுவிக்கிறாங்க. எப்படி நபி அவங்க நலவை தேடுறாங்க, தவறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் தவறுகளை மூடுறாங்க மறைக்கிறாங்க, நலவுகளை நபி அவங்க தேடுறாங்க. அந்த மாஇஸ் இப்னு மாலிக் அஸ்லமி வந்து பாவம் செய்ததா ஜினா செய்ததா சொல்றாரு, நபி அவர்கள் பல காரணங்களை சொல்லி அவரை நிரபராதியாக்க பாக்குறாங்க. அவரே சொல்றாரு, யார சூழல்லாம் என்னால தவறு நடந்துருச்சு. நபி அவங்க கேட்கிறாங்க, ஹல் ஷரித்த ஹம்ரன், நீங்க மதுவை குடிச்சிருப்பீங்களோ தெரிய, போதையில வந்து சொல்றீங்களோ தெரிய, இல்ல யார சூழல்லா. நபி அவங்க கேட்கிறாங்க, ஹல்லா லமஸ்தா அந்த பெண்ணை தொட்டு இருப்பீங்க, இல்ல யார சூழல்லா. நபி அவங்க கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூன், இவருக்கு பைத்தியமோ தெரியா, பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாரு இவருக்கு எப்பயாவது புத்தி பேதளிச்சிருக்குதாண்டு. அவர் தவறை ஏற்றுக்கொள்றாரு, பல காரணங்களை சொல்லி அவரை நபி அவர்கள் நிரபராதியாக்க பாக்குறாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், இன்றைக்கு ஒரு ஆள் தவறே செய்திருக்க மாட்டாரு, ஆனா அவருடைய நடவடிக்கைகளை வைத்து அவரை நாங்க குற்றவாளி கூண்டுல நிறுத்த பார்ப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் நான் எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றுபடுவோம். இன்னும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ தேவைகள் இருக்குது, எங்களுக்கு சாதிக்க வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்குது, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்தோம்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்கட கரங்களை வெறும் கரங்களா ஆக்க மாட்டான். சில இடங்கள் உண்மையில எங்களுக்கு அநியாயத்தான் நடக்குது. சில நாடுகள் பிலஸ்தீனத்தை எடுத்துக்கோங்க, நூற்றுக்கு நூறு அல்ல ஆயிரம் அங்க அநியாயம் தான் நடக்குது. அதே மாதிரி சில எங்கட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாள் இந்தியாவுல குஜராத்ல அநியாயம், நோம்புல எங்கட இலங்கையில நடந்தது அநியாயம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா நாங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம்டா. நபி அவர்களுடைய ஹதீஸ், இத்தகை தாவத் அல் மத்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவுல இருந்தே அல்லாஹ்வை பயந்துகோ. அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்ல, அவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க என்ன செஞ்சோம், இஸ்லாமிய முறைப்படி வாழ்றோம், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில வாழ்றோம், ஷரியாவுடைய அடிப்படையில வாழ்றோம் என்பது தான் தவறு. இல்லாட்டி நாங்களும் அவர்களை மாதிரி நாங்க எல்லாம் உண்டு தான், என் மதமும் சம்மதம் தான் என்று போனோம்னு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க ஷரியாவுடைய மார்க் அடிப்படையில வாழ்றதுனால தான் பிரச்சனைகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, அதனால அநியாயம் செய்யப்படுது. ஏன் துவாக்கள் ஏற்றப்படுதில்லை? துவா எல்லாம் சேர்ந்து சமூகத்திற்காக துவா செய்தா துவா உம்மத்திற்காக கபூல் ஆகும். தனி நபர் ஒரு ஆளுக்கு துவா செய்யறாரு, அவருடைய துவா அவருக்காக கபூல் ஆகலாம். ஆனா உம்மத்து நாங்க எல்லாம் உண்டா சேர்ந்து துவா செய்தோம் உண்டா தான் உம்மத்துடைய பிரச்சனைகள் அல்லாஹ் அலேஷாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த நல்ல நேரத்துல மஷாஅல்லாஹ் அமல்கள் நாங்க செய்யறோம், இபாதத்துகளை செய்யறோம், ரமதான்ல ரொம்ப உற்சாகமா மற்ற வணக்கங்களில் ஈடுபட்டோம், கியாமுல்லைல ஈடுபட்டோம், திலாவத்துகளில் ஈடுபட்டோம், இன்னும் இதர பல நல்ல காரியங்களை நாங்க செஞ்சோம். இவைகள் எல்லாத்தோடையும் ஆக முக்கியம். எங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாங்க அத்துணை பேர்களும் ஒரே நபியுடைய உம்மத், ஒரே குரானை பின்பற்றுவோங்க, ஒரே ஹதீஸை பின்பற்றுவோங்க, ஒரே கிப்லாவை பின்பற்றக்கூடியவங்க. சின்ன சின்ன விடயங்கள் அதிகட்டும், அதை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதன் மூலம் நாங்க சண்டை சச்சரவுகள் ஈடுபட தேவல்ல, அதன் மூலம் நாங்க பிணங்கிக் கொள்ள பிரிந்து கொள்ள தேவல்ல. அங்க இஸ்லாமிய உம்மத்தின் அடிப்படையில் நாங்க அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து அதற்கு பின்னால கையேந்தி துவா செய்தோம்டா, நிச்சயம் அல்ல எங்கட கரங்களை வெறும் கரங்களா ஆக்க மாட்டான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்க வாழ்றதோட உங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லா பல பகுதிகள் இப்ப நிறைய மஸ்ஜித்கள் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இங்கேயும் இப்ப அஞ்சாறு வருஷமா இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. இதை சீக்கிரமாக வாங்குவதற்குரிய வேலைவெட்டிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு சென்ற பல வருடங்களாக மாஷா அல்லாஹ் நீங்களும் உதவி செய்தீங்க. இந்த இதுக்கு நாங்க செய்யறதெல்லாம் நிரந்தரமா கியாம நாள் வரைக்கும் இருக்கும். மற்றதுகள் நாங்க செஞ்சதோட செலவேல முடிஞ்சு போகும். ஆனா அல்லாஹுடைய மாளிகைக்காக நாங்க என்னென்ன செய்யறோமோ அந்த மாளிகை இதுவரைக்கும் இருக்குமோ, அதுல யார் யார் வந்து தொழுவாங்களோ, யார் யார் ஒரே ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அதனுடைய நன்மை யார் யார் அதுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நபி அவர்கள் மஸ்ஜிது நபவிய கட்டக்கூடிய நேரத்தில் ரிவாயத்துகள் வருது, புகாரியில கூட வந்த ஞாபகம், அந்த மஸ்ஜிது நபவியுடைய காணி தேவைப்படுது. அந்த காணியுடைய சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு நபி அவங்க கேட்கிறாங்க, சாமி நூனி ஆயித்தக்கும், உங்களோட தோட்டத்திற்குரிய விலையை சொல்லுங்க, உங்களோட இந்த நிலத்துக்குரிய விலையை சொல்லுங்க. அவர்கள் என்ன செய்தாங்க, நபீரத்தில் சொன்னாங்க, லா நத்துலுபு சமனஹு இல்லா இல்லல்லாஹ், இதனுடைய விலைய நாங்க அல்லாஹ்ட்ட தான் எதிர்பார்க்கிறோம். யார ரசூல் அல்லாஹ், உங்களுக்கு நாங்க இதை தந்துட்டோம்னு சொல்லி அந்த மஸ்ஜித் நபவிக்குரிய அந்த நிலத்தை கொடுக்கறாங்க அந்த சகோதரர்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அன்று கொடுத்தவங்க ஒவ்வொரு நாளும் அந்த மஸ்ஜித் நபவியில் எத்தனை லட்சம் மக்கள் தொழுறாங்க, கோடான கோடான கோடிக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் அங்க தொழுது கொண்டிருப்பாங்க. அந்த எல்லாத்துறை நன்மையில ஒரு பங்கு முதல்ல அந்த காணியை யாரு கொடுத்தாங்களோ அவர்களுடைய கபர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. அதனால நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், இதா மாத்திபுனு ஆதமின் கத்தா அமலுகு, ஆதமுடைய மகன் இறந்து விட்டு அவனுடைய அமல் எல்லாம் துண்டிக்கப்பட்டுடும். மூணு விஷயங்களை தவிர அதுல உண்டு தான், அவர் வேற ரிவாயத்தில் ஏழு விஷயம் உண்டு வருது. அவ் மஸ்ஜிதன் பனாஹு, அவர் கட்டின மஸ்ஜிதுண்டே ரிவாயத்தில் வருது. அல்லது அவ் ஹஃபர பீரன், அவர் தோண்டிய கிணறுண்டே. அவ் ஹஃபர நஹரன், அவர் தோண்டிய ஆறுண்டே ரிவாயத்தில் வருது. அதனால் இது ஆகப்பெரிய சதகா ஜாரியா, நாங்க கொஞ்சமா தான் கொடுப்போம். ஆனா அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துக்கு தோதுவா பெரிஷா தருவான். ஹதீஸ்ல வருது, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜித கட்டுகின்றார், வலவு கம ஃபஹதி கதாத், அது ஒரு புறா கூண்டுடைய அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தில் அவனுக்கு தனியான ஒரு மாளிகை. சொர்க்கத்துடைய மாளிகை எப்படி? நபியுடைய ஹதீஸ், லபினத்துன் மின் சித்தா வலபினத்துன் மின் தஹப், ஒரு ஒரு செங்கல் தங்கமாயிருக்கும், இன்னும் ஒரு செங்கல் வெள்ளியாக இருக்கும், அதனுடைய சாந்து அது கஸ்தூரியாக இருக்கும், ஹசபாஹா அல்லூலு, அதனுடைய பொடி கற்கள் அது முத்து மாணிக்கங்களாக இருக்கும். அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துக்கு தோதுவா மாளிகையை தருவான். நாங்க எங்களுக்குடைய வசதிக்கு தோதுவா செய்வோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நீங்க பாருங்க, இந்த நிபியோக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் உலகத்துடைய பல பாகங்கள் எத்தனை மஸ்ஜிதுகள் உருவாகி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு தானே போகுது. சென்ற வருஷத்தை விட இந்த வருஷம், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம், அதுல அமலுடைய இபாதத் செய்யக்கூடியவர்கள் கூடி கொண்டு தான் போறாங்க. யாரோ வாங்குறாங்க, யாரோ வந்து அமல் செய்யறாங்க, யாரையோ வச்சு அல்லாஹ் வாங்க வைக்கிறான், யாரையோ வச்சு அமல் செய்ய வைக்கிறான். அதனால் நாங்க அமல்களும் செய்வோம், இது போன்ற நல்ல காரியங்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளையும் செய்வோம். அதுல யார் யார் அமல் செய்வார்களோ அவர்களுடைய நன்மைகள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பங்குண்டு இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அதனால் இந்த பகுதியில எங்களுக்குள்ளாக பெரிய ஒரு குறை, நாங்கள் தமிழ் பேசக்கூடிய எல்லா சகோதரர்கள் எங்களுக்கு தேவையான ஒரு மஸ்ஜிதுடைய பெரிய ஒரு தேவை உண்டு. அதற்குரிய முயற்சிகளை பல வருஷங்களாக செஞ்சு கொண்டு இது ரொம்ப வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. அவர்களும் உங்களுக்கு அதை பத்தி இப்ப சொல்லுவாங்க. அதனால மாஷால்லா நல்ல நேரம், நீங்க நிறைய செஞ்சு கொண்டுத்தான் இருக்கிறீங்க, இல்லான்னு சொல்லல. கடந்த காலங்கள் இதுக்கே செஞ்சிருப்பீங்க, உங்களோட ஊர்கள்லயும் செஞ்சிருப்பீங்க, உங்களோட நாடுகள்லயும் செய்வீங்க, உங்களோட குடும்பத்திலையும் செய்வீங்க. சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊரும் உண்டு, கொடுக்க கொடுக்க அல்லாஹ் குறைக்க மாட்டான், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அதனால் இந்த மஸ்ஜிதுடைய விஷயங்களுக்காக நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு உதவிகளை செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் முன் வரணும். அதற்காக வேண்டி எல்லாரும் உற்சாகமா உங்களால முடியுமான அளவுக்கு வாங்க. யாரு உங்களால முடியுமான அளவுக்கு இப்ப அதை பத்தி சில விஷயங்களை சொல்லி உங்கள்ட்ட கேட்பாங்க. அதையும் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா நாங்க அவசரமா துவா ஓடு இன்ஷா அல்லாஹ். எங்களோட ப்ரோக்ராம் 2 மணிக்கு முடியணும்.